முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகம் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார். அந்த வகையில் இந்த வாரம் ஓய்வும் பணி ஓய்வும் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்காக தொகுத்து வழங்க உள்ளார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது இறையன்பு இ ஆப்பா எழுதிய ஓய்வும் பணி ஓய்வும் என்ற நூல். இதனை கற்பகம் புத்தகாலயம் 2021 வெளியிட்டுள்ளது. 32 கொண்ட நூலின் விலை ₹20. ஓய்வும் பணி ஓய்வும் இரண்டும் ஒன்று போல தோன்றினாலும் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. பணியின் போது எடுக்கும் ஓய்வு, பணி நிறைவுக்கு பிறகு எடுக்கும் ஓய்வு. ஓய்வினால் உடல் உறக்கம் பெறுகிறது, உடல் உற்சாகம் பெறுகிறது, அவயங்கள் தம்மை புதுப்பித்துக் கொள்கின்றன, புத்துயிர் பெற்றது போன்ற உணர்ச்சி புலன்களுக்கு ஏற்படுகிறது. அடர்த்தியான ஓய்வு பணியில் ஏற்படுகின்ற அயற்சியை நீக்குகிறது. கடுமையான பணி செய்யும்போது உண்டாகும் அலுப்பும், தொடர்ந்து ஒன்றையே செய்வதால் ஏற்படும் சலிப்பு நீங்கி மீண்டும் அதே ஆர்வத்துடன் பணியை தொடர ஓய்வு முக்கியம். ஓய்வு எடுப்பது என்பதில் பல வகைகள் உண்டு. சிலருக்கு உடலை சற்று தளர்த்தி கால்களை நீட்டி அமர்ந்தால் போதும். சிலருக்கு ஒரு முறை புகைப்பிடித்தால் போதும். சிலர் ஒரு கோப்பை தேநீர் அருந்தி தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். சிலர் கடினமான வேலை செய்து கொண்டு முடித்ததும் காலார நடந்து விட்டு வருவார்கள். சிலருக்கு இனிமையான இசையை கேட்க பிடிக்கும். சிலருக்கு 5 நான் நண்பர்களிடம் பேச பிடிக்கும். இப்படி ரசனை பழக்கத்திற்கும் ஏற்ப ஓய்வு எடுக்கும் வழிமுறைகள் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். பலவித ஓய்வுகள் இருந்தாலும் உச்சபட்ச ஓய்வு உறக்கம்தான். உறங்கும் போது நாம் மிகுந்த இளைப்பாற்றுதலை பெறுகிறோம். பகல் முழுவதும் உடலில் சேரும் அழுக்குகளை எல்லாம் இரவில் நாம் தூங்கும்போது மூளை வெளியேற்றுகிறது. அதனால்தான் சரியாக தூங்காமல் போய்விட்டால் மறுநாள் காலை தலைவலியும் சோர்வும் ஏற்படுகிறது. உறங்குவது மிகவும் முக்கியம் என்றாலும் எவ்வளவு நேரம் தூங்குகிறோம் என்பது ஓய்வில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. குறைந்தது 8 தூங்க வேண்டும் என்று எழுதப்படாத விதி சின்ன வயதிலிருந்தே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தூங்குவது நேர விரைவு என்று நினைத்து விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் தூக்கம் ஆரோக்கியமான உடலுக்கு அடிப்படை என்று ஆதாரங்களுடன் விளக்குகிறது. தூங்குகிற நேரத்தோடு எவ்வளவு அடர்த்தியாக தூங்குகிறோம் என்பது முக்கியம். உறக்கம் வராமல் இருப்பது இன்று உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனைகளாக உள்ளது. தூக்க மாத்திரைகள் ஒவ்வொரு மருந்து கடையிலும் கிலோ கணக்கில் விற்று தீர்கிறது. அது மட்டுமல்லாமல் முக்கியமான பணியில் இருப்பவர்கள் தங்களை அறியாமலே போடுகின்ற கனநேர தூக்கத்தினால் விபத்துக்களும் அசம்பாவிதங்களும் நடந்துவிடுகின்றன. தொடர்ந்து வாகனத்தை ஓட்டுகின்ற ஒருவர் முக்கியமான திருப்பத்தில் சற்று கண் அயரும் போது விபத்து நிகழ்ந்து விடுகிறது. இரவு நேரத்தில் தொழிற்சாலைகளை இயந்திரங்களோடு பணியாற்றுகிற ஒருவர் தன்னையும் அறியாமல் கண் அயரும் போது கைகளை சக்கரத்திற்குள் விட்டு விரல்களை இழந்தவர்கள் உண்டு. எனவே உறக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஓய்வு. உறக்கத்தை தவிர பணியின் நடுவே ஓய்வெடுக்கிற வழிமுறைகள் உண்டு. அவை மிகவும் தேவையானவை. ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்ட சின்ன இடைவெளியில் தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்கிறான். தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நம் கவனம் திசை திரும்ப வாய்ப்புண்டு. அண்மை காலமாகவே கவனம் திசை மாறி செல்வதற்கு பல காரணங்கள் தோன்றிவிட்டன. தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கும் மின்னணு சாதனங்கள் நம்முடைய கவனத்திறனை நீர்த்து போகச் செய்கின்றன. என்ன குறுஞ்செய்தி வந்திருக்குமோ என்கின்ற ஆவலில் அடிக்கடி அதை எடுத்து பார்க்கும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். கணக்கு அலுவலராக பணியாற்றும் ஒருவர் 2 கணக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் போது அயற்சி ஏற்படுகிறது இயல்பு. அவருடைய மூளையின் ஒரு பகுதி தீவிரமாக செயல்படுகிறது. அதனால் கவனக்குறைவு கட்டாயம் தோன்றும். அவர் சின்ன இடைவெளி எடுத்துக்கொண்டு ஒரு அழகான இசையை கேட்க நேர்ந்தால் மூளையின் இன்னொரு பகுதி செயல்பட தொடங்குகிறது. அப்போது கணக்கு தொடர்பான பகுதி தளர்வு கொள்கிறது. அதற்கு பிறகு அவர் மறுபடியும் தன்னுடைய பணியில் ஈடுபட முடியும். எப்படி அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தில் 2 இடையே இடைவெளி இருக்கிறதோ, பேசுகிற போது 2 இடையே மௌனம் இருக்கிறதோ, இசையை மீட்டுகிற போது 2 நடுவே அமைதி ஊடுருகிறதோ, 2 இடைவெளிக்கு பிறகு இடையில் நேரம் தேவைப்படுகிறதோ, அதைப்போல பணியின் இடையிலும் ஓய்வு இருந்தால் பணி சரியான புரிதலோடு நிகழும். இதை உணர்ந்துதான் பல தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் காலையிலும் மாலையிலும் தேநீர் இடைவெளி விடுகின்றார்கள். தேநீரை மட்டும் அருந்தாமல் நண்பர்களுடன் அமர்ந்து பேசி சிரிக்கிற போது கலகலப்பு சேர்ந்து விடுகிறது. இருக்கைக்கு செல்லும் போது உற்சாகம் பற்றிக்கொள்கிறது. எப்போதும் தொற்றிக்கொள்ளக்கூடிய எதிர்மறையாக இருக்கின்ற ஒருவரை நாம் சந்திக்க நேர்ந்தால் நமக்கும் வாழ்க்கை மீது பிடிப்பில்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் வாழ்க்கையை கொண்டாட்டமாகவும் திருவிழாவாகவும் பார்க்கின்ற மனிதர்களை நாம் சந்தித்து பேசினால் அந்த நாள் முழுவதும் ஊக்கமளிப்பதோடு இருக்கும். நண்பர்கள் பணி இடைவேளையின் போது கூடி ஒரு நகைச்சுவையிலே பகிர்ந்து கொண்டால் மனதிலும் உடலிலும் இருக்கிற களைப்பு நீங்கும். ஓய்வில்லாத மனிதன் விரைவில் தீர்ந்து போகின்றான். சில பேர் நிறைய சாதிப்பதாக நினைத்து கொண்டு வருகிற தூக்கத்தை துண்டித்துவிட்டு பாடுபட்டு கடைசியில் பரிதாபமாக செத்துப்போகிறார்கள். உலகத்தில் அத்தனை ஊர்களுக்கும் ஓய்வு தேவை. வேட்டையாடும் சிங்கம் இறை கிடைத்ததும் ஓய்வெடுக்க தொடங்கிவிடுகிறது. இயந்திரங்களை தொடர்ந்து ஓடச் செய்தால் சூடாகிவிடும் என்று அவ்வப்போது அணைத்து குளிரை செய்துவிட்டு பின்பு பணியை தொடர்பவர்கள் உண்டு. பணிக்கிடையே ஓய்வு அவசியம். அப்போதுதான் உச்சபட்ச திறனோடு பணியாற்ற முடியும். இத்தகைய இடைவெளிகள் உடல் ஊக்கிகளான தேநீர் போன்றவற்றை அருந்தி மூளையின் நரம்புகள் நன்றாக பணியாற்றுவதாக மூளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரே இடத்தில் தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தால் முதுகுவலி, சிறுநீரக பாதிப்பு, ஊளைச்சதை போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக கணனியில் பணியாற்றுபவர்கள் ஒரே இடத்தில் ஒரே தோரணையில் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கழுத்து எலும்புகள் தேய்ந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சின்ன நடைப்பயிற்சி பயில்வது இரத்த ஓட்டத்தையும் இதயத்தின் செயல்பாட்டையும் செம்மையாக்க உதவும். எந்த பணியை செய்தாலும் பணிக்கிடையே ஓய்வெடுத்துக் கொள்பவர்கள் அலுவலகங்களுக்கு செல்லும் போது மகிழ்ச்சியாக செல்கிறார்கள். பணியினிடையே சரியாக ஓய்வெடுக்காதவர்களுக்கு அலுவலகம் தண்டனையாக இருக்கிறது. நல்ல பணியாளர்கள் ஓய்வின் போதும் பணியை பற்றியே சிந்திப்பார்கள். ஆனால் தண்டனையாக கருதுபவர்கள் பணி எப்போது முடியும் என்று கவலைப்படுவார்கள். பணி ஓய்வு என்பது மனிதனுடைய உடலமைப்பை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஒரு கட்டத்திற்கு பிறகு உடலின் உறுப்புகள் மந்தமாகி விடுகிறது. இரத்த அழுத்தம், நீரழிவு போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. எலும்புகள் தேய்மானம் அடைகிறது. கேட்கும் திறன், பார்வை திறன் போன்றவை குறைகிறது. அந்த பணியில் சேர்ந்தபோது இருந்ததைப் போல் சுறுசுறுப்பாக இயங்க முடிவதில்லை. அதனால் உற்பத்தி திறன் குறைகிறது. ஓய்வு வயதை நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மனிதர்களுடைய சராசரி வயது குறைவாக இருந்தது. அதை அனுசரித்து இந்தியாவில் 55 என்று ஓய்வு வயதை நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் சராசரி வயது அதிகரித்ததால் 50 என்று முடிவு செய்யப்பட்டது. பிறகு அது 60 உயர்த்தப்பட்டது. சில ஆணையர்கள் பணியாற்றுபவர்களுக்கும் நீதிமன்றங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் இன்னும் அதிகமாக வயது நிர்ணயிக்கப்பட்டது. நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் பலர் ஓய்வு பெற்றதும் வீட்டிலேயே இருந்து விடுவதில்லை. மருத்துவ முன்னேற்றத்தில் ஊட்டச்சத்தின் காரணமாகவும் 60 40 போல் திடமாக இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருப்பது சிரமமாக இருக்கிறது. அவர்கள் வேறு ஏதேனும் நிறுவனத்தில் சென்று பணியாற்ற தொடங்குகிறார்கள். தாங்கள் பெற்ற அனுபவத்தை அங்கே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தனியார் நிறுவனங்கள் அரசு துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்றவர்களை அரசு தொடர்பான நிகழ்வுகளில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக அமைகிறது. கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ஓய்வு என்பது இருப்பதில்லை. திரைக்கலைஞர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் போன்றவர்கள் செல்வாக்கு இருக்கும் வரை இங்கே கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் மனிதர்களை அவர்களது பணியில் அடையாளப்படுத்துவது நம் மரபாக இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் ஒன்று உண்டு. பாரம்பரிய தொழில் என்பது இந்தியாவில்தான் அதிகம். தொழிலை கொண்டு சாதி என்ற அமைப்பு நம்மிடையே உருவாக்கப்பட்டது. அதன் எச்சமாக இப்போதும் ஒருவரை அறிமுகப்படுத்துகிற போது பெயரை மட்டும் சொல்லாமல் பணியையும் சொல்லும் பண்பாடு நம்மிடையே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஓய்வுக்கு பின்னாலும் ஒருவர் பார்த்த பணியை விடாமல் செய்வது நம்மிடையே இருக்கிறது. அதனால் பணியால் தான் நமக்கு பெருமை என்கிற பொது புத்தி நம்மிடம் ஏற்பட்டுவிட்டது. எனவே ஏதேனும் ஒரு பணியை செய்தால்தான் சமூகத்தில் மதிப்பு என எண்ணி ஓய்வுக்கு பிறகு பணியை தேடி அலைபவர்கள் உண்டு. பொருளாதார காரணங்களுக்காகவோ திறமைகள் வீணாகக்கூடாது என்பதற்காகவோ நாம் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உந்துதலின் காரணமாக பணியாற்றும் மகத்தான மனிதர்களும் நம்மிடையே இருக்கவும் செய்கிறார்கள். விதிவிலக்குகளை தவிர்த்து பார்த்தால் பணிக்கு பிறகு ஓய்வு அவசியம். மனிதன் ஒரே பரிணாமம் கொண்டவன் அல்ல. அவனுக்குள் பல பரிமாணங்கள் உள்ளன. அவன் தன்னிடையே சகல ஆற்றல்களையும் பணி என்கின்ற பெட்டிக்குள் திணிப்பதால் வாழ்வின் வளமான பகுதிகளை இழந்து விடுகிறான். அவன் சுற்றி பார்க்க நினைத்த இடங்கள் பல இருக்கலாம். எழுத நினைத்த கதைகள் இருக்கலாம். விரும்பி செய்ய வேண்டுமென நினைத்த சேவைகள் இருக்கலாம். அவற்றில் எல்லாம் ஈடுபட முடியாமல் பணி ஒரு தடைக்கல்லாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் பணி ஓய்வு பெற்ற பிறகு அவற்றிலெல்லாம் அவன் ஈடுபட முடியும். மேலை நாடுகளில் நடுத்தர வாழ்க்கையில் மடைமாற்றம் என்கின்ற ஒன்று உண்டு. 45 வயதாகும் போது தான் செய்து வந்த வேலையிலிருந்து விலகி அதற்கு சிறிதும் தொடர்பில்லாத இன்னொரு பணியை பலர் தேர்ந்தெடுத்துக் கொள்வது உண்டு. இராணுவத்தில் பணியாற்றியவர் கவிதைகள் எழுத தொடங்குவார், அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு செய்ய பல்கலைக்கழகத்தில் மாணவராக சேருவார். இதுபோன்ற வாய்ப்புகள் அங்கே அதிகம். இந்தியாவில் இத்தகைய வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. ஒரு பணியில் சேர்ந்தால் ஓய்வு பெறும் வரை அது தொடர்பான பணிகளில் மூழ்கி விடுகிறார்கள். விருப்பமானதை செய்ய ஓய்வு பெற்ற பிறகுதான் சாத்தியக்கூறுகள் அதிகம். எவ்வளவு தடகாத்திரமாக இருந்தாலும் ஓய்வு பெறுகின்ற வயதில் ஒருவர் ஓய்வு பெற்றுத்தான் தீர வேண்டும். அப்போதுதான் பணிக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு காலத்தில் அனுபவம் முக்கியம் என்று கருதப்பட்டது. இன்று மென்பொருள் போன்ற துறைகளில் அனுபவம் எதிர்மறையாக பார்க்கப்படுகிறது. அனுபவசாலிகள் பழைய பல்லவிகளையே பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களால் கட்டத்துக்கு வெளியே சிந்திக்க இயலாது. புதிய சிந்தனைகளை வரவேற்க மாட்டார்கள். தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் இன்றைய சூழலில் அவற்றை மின்னல் வேகத்தில் கற்றுக்கொள்ளும் இளைஞர்கள் எல்லா பணிகளிலும் தேவைப்படுகிறார்கள். தேவையான ஆவணத்தை தட்டச்சு செய்து தயாரித்து விடுகிறார்கள். எவ்வளவுதான் மனம் ஆசைப்பட்டாலும் உடல் ஒத்தாசை செய்ய வேண்டும். 30 வயதில் இருக்கிற தாக்கு பிடிக்கும் சக்தி 60 வயதில் இருக்க முடியாது. உடலின் அவயங்களை தளர்ச்சி அடைவது இயல்பு. எனவே குறிப்பிட்ட வயதில் ஓய்வு கொடுப்பதுதான் அந்த பணியாளருக்கும் நல்லது. பணி ஓய்வு என்பது தவிர்க்க முடியாதது. பணியில் சேரும் போதே ஓய்வுக்கான நாள் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. எனவே ஓய்விற்கு பிறகு வாழ்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவதாக உடல் ரீதியாக நாம் ஓய்வுக்கு பிறகு திடமாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கிற போதே பணத்தை சேமிக்க வேண்டுமோ, அறுவடையாகும் போதே உணவு தானியத்தை எடுத்து வைத்து கொள்ள வேண்டுமோ, அதை போல உடல் நலமாக இருக்கும் போதே உடல் நடத்தை குறித்த பிரச்சனை ஏற்பட வேண்டும். ஓய்வுக்கு பின்னான வாழ்க்கைக்கான முன்னுரை பணியில் இருக்கும் போதே எழுதப்பட வேண்டும். உடலின் இயல்பு சிறிது சிறிதாக தேய்வதுதான் என்கிற உண்மை நமக்கு இளமையில் பிடிபடுவதில்லை. உடல் ரீதியாக நம்மை கச்சிதமான வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். உடற்பயிற்சிகள் அவசியம். தினமும் காலையில் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி நடைப்பயிற்சியோ செய்வது அவசியம். மருத்துவர்கள் நடைப்பயிற்சி எல்லா வகையிலும் நல்லது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு காலத்தில் அலுவலகத்திற்கு சைக்கிளிலோ நடந்தோ சென்றோம், தண்ணீரை இறைத்து பயன்படுத்தினோம். வீட்டில் பெண்கள் அம்மியையும் உரலையும் பயன்படுத்தினார்கள். துவைப்பதற்கு இயந்திரங்கள் இல்லை. எனவே அதிகப்படியான கலோரிகள் ஆவியாகிவிட்டன. இன்று எல்லாவற்றிற்கும் இயந்திரங்கள் வந்துவிட்டன. எனவே உடற்பயிற்சி அவசியம். ஓய்வு என்பது செய்கிற பணியிலிருந்து மாறுபட்ட ஒன்றை செய்வது தானே தவிர எதையும் செய்யாமல் இருப்பதல்ல. ஓய்வும் பணி ஓய்வும் என்ற தலைப்பிலே புத்தக மதிப்புரையை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கு நன்றி.
இதுவரை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகம் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய புத்தக மதிப்புரை பகுதி 34 ஓய்வும் பணி ஓய்வும் என்ற புத்தக மதிப்புரையை கேட்டோம். அவர்களுக்கு நம் புதுகை பண்பலை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6380707950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டறிய நமது பண்பலையில் இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.